ஓம் சாந்தி. நவம்பர் 21, 2024, காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஆசிரியர்களாகி மனதை ஒழுங்குபடுத்தும் மந்திரத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இதுவே குழந்தைகளாகிய உங்கள் அனைவரதும் கடமையாகும். கேள்வி: எவ்வாறான குழந்தைகளிடமிருந்து பாபா எதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை? பதில்: தாங்கள் அதிக அளவு கொடுக்கின்றோம் அல்லது தாங்கள் அதிக அளவு உதவி செய்கின்றோம் என்ற அகங்காரத்தை கொண்டிருப்பவர்களிடமிருந்து பாபா எதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. பாபா கூறுகின்றார், எனது கையில் திறவுகோல் உள்ளது, நான் விரும்பினால் எவரையும் ஏழையாகவோ அல்லது செல்வந்தராகவோ ஆக்க முடியும். இதுவும் நாடகத்தில் உள்ள ஓர் ரகசியமாகும். தங்கள் செல்வத்தை குறித்து அகங்காரம் கொண்டவர்கள் நாளை ஏழையாகுவார்கள். ஆனால் தங்களிடம் உள்ள ஒவ்வொரு சதத்தையும் தந்தையின் பணிக்கு உதவி செய்வதற்காக தகுதியான முறையில் உபயோகிக்கின்ற ஏழை மக்கள் செல்வந்தர்கள் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. புதிய உலகம் என்ற எங்கள் ஆஸ்தியை எங்களுக்கு கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாகுவீர்கள் என்பதையும், எந்த அளவிற்கு நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கே ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை ஓர் ஆசிரியராகி எவ்வாறு கற்பிப்பது என்பதை உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆகின்றீர்கள். ஆனால் உங்களால் எவரினதும் குருவாக முடியாது. உங்களால் ஓர் ஆசிரியராக மாத்திரமே வர முடியும். உங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரே ஒரு சத்குருவே குரு ஆவார். ஒரே ஒருவரே அனைவரினதும் சத்குரு ஆவார். அவர் உங்களை ஆசிரியர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் அனைவருக்கும் கற்பித்து அவர்களுக்கு மன்மனாபவிற்கான பாதையையும் காட்டுகின்றீர்கள். தந்தையை நினைவு செய்வதுடன் ஓர் ஆசிரியர் ஆகின்ற கடமையையும் தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ளார். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பவர்களின் கடமை தந்தையை நினைவு செய்வதாகும். ஓர் ஆசிரியராக அவர் உங்களுக்கு உலக சக்கரத்தை பற்றி ஞானத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் பாவ ஆத்மாக்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதனாலேயே தந்தை அனைவருக்கும் கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் உங்களுக்கு வழிமுறையை கொடுக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதனால் உங்கள் சரீரங்களும் தூய்மையற்றதாகிவிட்டன. முதலில் நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது பாபா உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆக்குவதற்கான மிகவும் இலகுவான வழியை கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நடக்கும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அந்த மக்கள் நீராட கங்கைக்கு செல்கின்றார்கள். அவர்கள் கங்கையை நினைவு செய்கிறார்கள். அதுவே தூய்மையாக்குவது என்றும் அதனை நினைவு செய்வதன் மூலம் தாங்கள் தூய்மையாகுவார்கள் என்றும் அவர்கள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், அவ்வாறு செய்வதன் மூலம் எவராலும் தூய்மையாக முடியாது. நீரினால் எவராவது தூய்மையாக முடியுமா? தந்தை கூறுகின்றார், நானே தூய்மையாக்குபவர். ஓ குழந்தைகளே, உங்கள் சரீரத்தையும் ஷரீர சமயங்கள் அனைத்தையும் துறந்து என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். அப்பொழுது நீங்கள் மீண்டும் ஒருமுறை முக்தி தாமமான உங்கள் வீட்டை அடைவீர்கள். நீங்கள் சக்கரம் முழுவதிலும் உங்கள் வீட்டை மறந்துவிட்டீர்கள். சக்கரம் முழுவதிலும் எவரும் தந்தையை அறிய மாட்டார்கள். ஒரு முறை மாத்திரம் தந்தையே வந்து இந்த வாய் மூலம் தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். இந்த வாயுக்கு அதிகளவு புகழ் உள்ளது. மக்கள் கவுமுக்கின் பசுவின் வாயை பற்றி பேசுகிறார்கள். அந்த பசு ஒரு மிருகமாகும், ஆனால் இது ஒரு மனிதரை குறிக்கிறது. சிரேஷ்ட தாயான இவர் மூலமே ஷிவ் பாபா உங்கள் அனைவரையும் தத்தெடுக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் கூற ஆரம்பித்திருக்கிறீர்கள், பாபா பாபா. தந்தையும் கூறுகின்றார், இந்த நினைவு யாத்திரை மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். குழந்தைகள் தங்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவர்களின் இதயத்தில் அவர்களது தந்தையின் முகம் பதிந்துள்ளது. நீங்கள் ஆத்மாக்கள் என்பது போல் அவர் பரமாத்மா என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவரின் ரூபத்திற்கும் உங்களின் ரூபத்திற்கும் இடையே வேறுபாடு இல்லை. அனைத்து ஷரீரங்களின் சாயல்களும் வேறுபட்டவை, ஆனால் அனைத்து ஆத்மாக்களும் ஒரே மாதிரியானவை. பரமாத்மாவான தந்தையும் ஆத்மாக்களாகிய உங்களை போன்றவரே. தந்தை பரந்தாமத்தில் வசிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நாங்களும் பரந்தாமத்தில் வசிக்கின்றோம். தந்தையின் ஆத்மாவிற்கும் ஆத்மாக்களாகிய எங்களுக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லை. அவர் ஒரு புள்ளி, நாங்களும் புள்ளிகளே. வேறு எவரும் இந்த ஞானத்தை கொண்டிருக்கவில்லை. உங்களுக்கு மாத்திரமே தந்தை கூறுகின்றார். மற்றவர்கள் தந்தை சர்வ வியாபி, அவர் கற்கள் கூழாங்கற்கள் போன்றவற்றில் இருக்கின்றார் என்று தந்தையை குறித்து பலவாறு கூறுகிறார்கள். அவர்கள் தங்கள் மனதில் தோன்றுவதை அனைத்தும் கூறுகின்றார்கள். நாடக திட்டத்திற்கு ஏற்ப பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தந்தையின் பெயர், ரூபம், தேசம், நேரம் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். நீங்களும் இந்த விஷயங்களை மறந்து விடுகின்றீர்கள். ஆத்மாக்கள் தங்கள் தந்தையை மறந்து விடுகின்றனர். குழந்தைகள் தந்தையை மறந்து விடுகின்றனர். ஆகவே அவர்கள் எதனை அறிந்திருப்பார்கள்? அவர்கள் அனாதைகள் ஆகிவிட்டார்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். அவர்கள் பிரபுவையும் அதிபதியையும் நினைவில் வைத்திருப்பதில்லை. அவர்களுக்கு பிரபுவினதும் அதிபதியினதும் பாகங்களையும் தெரியாது. அவர்கள் தங்களையே மறந்து விடுகிறார்கள். உண்மையில் நீங்கள் அனைத்தையும் மறந்து விடுகின்றீர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். முன்னர் நாங்கள் இத்தகைய தேவர்களாக இருந்தோம். பின்னர் நாங்கள் மிருகங்களிலும் பார்க்க மோசமானவர்கள் ஆகினோம். நாங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் நாங்கள் மறந்ததே பிரதான விஷயமாகும். இப்பொழுது யாரால் எங்களை இதனை உணரச் செய்ய முடியும்? எந்த மனித ஆத்மாவிற்கும் ஆத்மாவாகிய அவர் யார் என்பதோ, எவ்வாறு அவர் தனது முழு பாகங்களையும் நடிக்கின்றார் என்பதோ தெரியாது. நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். வேறு எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. இந்த நேரத்தில் முழு உலகமும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. அவர்களிடம் எந்த ஞானமும் இல்லை. இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஞானம் உள்ளது. நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் தந்தையை அவதூறு செய்தீர்கள் என்பதையும் உங்கள் புத்தி புரிந்து கொள்கிறது. அவரை அவதூறு செய்ததினால் நீங்கள் தந்தையிடமிருந்து தூர விலகி இருந்தீர்கள். நாடக திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து ஏணியிலிருந்து கீழிறங்கினீர்கள். தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். தந்தை உங்களுக்கு வேறு எந்த சிரமமும் கொடுப்பதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையை நினைவு செய்யும் சிரமமே உள்ளது. தந்தை எப்பொழுதாவது தனது குழந்தைகளுக்கு எவ்வித சிரமத்தையும் கொடுப்பாரா? அது நியதி அல்ல. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் கொடுப்பதில்லை. அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நான் கூறுவேன், நீங்கள் ஏன் இவ்வாறான விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள்? தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகவே நான் வந்துள்ளேன். இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் நினைத்திருந்து தூய்மையாக வேண்டும். அவ்வளவுதான். நான் மாத்திரமே தூய்மையாக்குகின்ற தந்தையாவேன். தந்தை உங்களுக்கு வழிமுறையை காட்டுகின்றார். எங்கு நீங்கள் சென்றாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையும் உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தையும் விளங்கப்படுத்தியிருக்கின்றார். நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என்று இப்பொழுது நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதான், நீங்கள் வேறு எதனையும் நினைவு செய்யக்கூடாது. தந்தையை நினைவு செய்வது மிகவும் இலகுவானது. ஒரு குழந்தை சிறிது வளரும் பொழுது அவர் இயல்பாகவே தனது பெற்றோரை நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் தந்தையின் குழந்தைகள் என்பதை உணர வேண்டும். நீங்கள் ஏன் அவரை நினைவு செய்ய வேண்டும்? ஏனெனில் இந்த நினைவின் மூலமே நீங்கள் சேர்த்து கொண்ட பாவங்கள் அழிக்கப்படும். இதனாலேயே ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடையலாம் என்பது நினைவு கூறப்படுகிறது. ஜீவன் முக்தி உங்கள் கல்வியிலும் முக்தி உங்கள் நினைவிலும் தங்கியுள்ளன. நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்து உங்கள் கல்வியிலும் கவனம் செலுத்துகின்றீர்களோ அதற்கு ஏற்ப ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யலாம். நீங்கள் அதனை செய்வதை தந்தை தடுக்கவில்லை. இரவும் பகலும் நீங்கள் செய்யும் வியாபாரம் போன்றவற்றை நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? ஆகவே தந்தை இப்பொழுது உங்களுக்கு இந்த ஆன்மீக வியாபாரத்தை கொடுத்துள்ளார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்வதுடன் உங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். என்னை நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். இப்பொழுது உங்கள் ஆடை பழையதாகிவிட்டது என்பதையும் ஒரு புதிய சதோப்பிரதான ஆடையை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானத்தின் சாரத்தை நீங்கள் உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் அதிகளவு நன்மையை பெறுவீர்கள். பாடசாலையில் உள்ள பல பாடங்களில் ஆங்கிலத்திலேயே நீங்கள் அதிகளவு புள்ளியை பெறுகின்றீர்கள். ஏனெனில் ஆங்கிலமே பிரதான மொழியாகும். இது முன்னர் அவர்களின் ராஜ்யமாக இருந்ததால் அது அதிகளவில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்பொழுதும் பாரத மக்கள் அவர்களுக்கு கடனாளி ஆகியுள்ளார்கள். மக்கள் எந்தளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் அரசாங்க தலைவர்கள் கடன்பட்டுள்ளார்கள் என்பது அவர்களின் புத்தியில் உள்ளது. பாரத மக்களாகிய நாங்கள் கடனாளிகளாக உள்ளோம் என்பதே அதன் அர்த்தமாகும். தாங்கள் கடனாளிகளாக இருப்பதாக மக்கள் கூறலாம் அல்லவா? உங்களுக்கு இந்த புரிந்துணர்வு இருக்க வேண்டும். நீங்கள் ஓர் ராஜ்யத்தை உருவாக்குவதனால் நீங்கள் அந்த கடன்களை தீர்த்து செழிப்பானவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். பின்னர் அரை கல்பத்திற்கு நீங்கள் எவருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டீர்கள். தூய்மையற்ற உலகின் அதிபதிகள் கடனாளிகளாக இருக்கின்றார்கள். தற்சமயம் நாங்கள் கடனாளிகளாகவும் தூய்மையற்ற உலகின் அதிபதிகளாகவும் உள்ளோம். மக்கள் பாரதத்தின் புகழ் பாடுகிறார்கள், எங்கள் பாரதம் இவ்வாறானது. நீங்கள் செல்வம் மிக்கவர்களாக இருந்தீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் அரச குமாரர்களாகவும் அரச குமாரிகளாகவும் இருந்தீர்கள். நீங்கள் இத்தகைய உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள் என்ற நினைவு உங்களுக்கு உள்ளது. இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்களாகி முற்றிலும் கடனாளிகள் ஆகிவிட்டீர்கள். இந்த விளையாட்டின் பெற்றோரை தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். இந்த விளையாட்டின் பெரு பேற்றை தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். பெரு பேறு என்ன? சத்தியுகத்தில் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நினைவு செய்கின்றீர்கள். உங்களை அந்த அளவிற்கு செல்வந்தர்கள் ஆக்கியவர் யார்? குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நீங்கள் எங்களை செல்வந்தர்களாக ஆக்கினீர்கள். தந்தை ஒருவரால் மாத்திரமே உங்களை செல்வந்தர்கள் ஆக்க முடியும். இந்த உலகிலுள்ள வேறு எவருக்கும் இது தெரியாது. 100,000 ஆண்டுகளை குறித்து பேசியதால் அவர்கள் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக இருந்தோம். நாங்கள் மிகவும் தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம். அங்கு பொய் பாவம் போன்றவை இருக்கவில்லை. நீங்கள் முழு உலகையும் வென்றீர்கள். பாடப்பட்டுள்ளது, ஷிவ் பாபா, நீங்கள் எங்களுக்கு கொடுப்பவற்றை வேறு எவராலும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. அரை கல்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான பலம் எவரிடமும் இல்லை. தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கத்திலும் உங்களிடம் அபரிதமான சந்தோஷமும் ஏராளமான செல்வமும் இருந்தன. உங்களிடம் பல வகையான ஆபரணங்களும் வைரங்களும் இருந்தன. பின்னர் அவை உங்களுக்கு பின்னால் வந்தவர்களின் கைகளுக்கு சென்றுவிட்டன. இப்பொழுது உங்களால் அவற்றை எங்குமே பார்க்க முடியாது. உங்களால் அந்த வேறுபாட்டை காண முடியும். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாகவும் பின்னர் பூஜிப்பவர்களாகவும் இருந்தீர்கள். தந்தை பூஜிப்பவராக ஆகுவதில்லை, ஆனால் அவர் பூஜிப்பவர்களின் உலகில் பிரவேசிக்கின்றார். தந்தை என்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர், அவர் ஒருபொழுதும் பூஜிப்பவர் ஆகுவதில்லை. உங்களை பூஜிப்பவர்களில் இருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதே அவரின் தொழிலாகும். உங்களை பூஜிப்பவர்கள் ஆக்குவது ராவணனின் தொழிலாகும். உலகில் உள்ள எவருக்கும் இது தெரியாது. நீங்களும் இதனை மறந்து விடுகின்றீர்கள். தந்தை ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்துகின்றார். ஒருவரை செல்வந்தர் ஆக்குவதும் ஏழை ஆக்குவதும் தந்தையின் கைகளிலேயே உள்ளது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது செல்வந்தர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக ஏழைகளாக வேண்டும். அவர்கள் நிச்சயமாக ஏழைகள் ஆகுவார்கள். அவர்களின் பாகம் அவ்வாறானதே. அவர்களால் ஒரு பொழுதும் இங்கே தங்கியிருக்க முடியாது. செல்வந்தர்கள் தாம் இன்னின்னாராக இருப்பதாகவும் தம்மிடம் அது இது இருக்கின்றதென்றும் அதிக அளவு அகங்காரம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அகங்காரத்தை துண்டிப்பதற்கு பாபா கூறுகின்றார், பாபாவிற்கு எதனையாவது அவர்கள் கொடுக்க வரும்பொழுது அவற்றின் தேவை தனக்கு இல்லை என்றும் அவற்றை அவர்களே வைத்துக் கொள்ளலாம் என்றும் பாபா அவர்களிடம் கூறுகின்றார். அப்பொழுது அவற்றினால் பயனில்லை என்பதனால் தேவை ஏற்படும் பொழுது அவர்களிடமிருந்து பாபா அவற்றை வாங்கிக் கொள்வார். அவர்கள் தமக்கே உரிய அகங்காரத்தில் உள்ளார்கள். ஆகவே எதனையாவது ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பாபாவே தீர்மானிக்கின்றார். தந்தை பணத்தை வைத்து என்ன செய்வார்? அவருக்கு அது தேவையில்லை. இந்த கட்டடங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்காகவே கட்டப்படுகின்றன. பாபாவை சந்திப்பதற்காக நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். பின்னர் நீங்கள் திரும்பச் செல்ல வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் இங்கு தங்க முடியாது. பாபாவிற்கு பணம் தேவையில்லை. அவருக்கு இராணுவமோ அல்லது குண்டுகளோ தேவையில்லை. நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் போர்க்களத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. தந்தை உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இந்த அளவு சக்தியை பெறுவீர்கள். உங்களுடைய தர்மம் அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது. தந்தையே சர்வசக்திவான். நீங்கள் அவருக்கு உரியவர்கள். அனைத்தும் உங்கள் நினைவு யாத்திரையில் தங்கியுள்ளது. பசுக்கள் புல்லை மேய்ந்த பின்னர் உணவை அசை போடுவதற்கு அவற்றின் வாய் தொடர்ந்தும் வேலை செய்வது போன்று இங்கு நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் கடைய வேண்டும். ஞானத்தில் உள்ள விஷயங்கள் பற்றி நினைவு செய்யுமாறு பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார். நாங்கள் பாபாவிடம் எதனை கேட்க வேண்டும்? தந்தை கூறுகின்றார், மன் மனாபவ். இதன் மூலம் நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னமே உள்ளன. நீங்கள் அனைத்து நற்குணங்களும் நிரம்பியவர்களாகவும் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இதனை நீங்கள் இயல்பாகவே உங்களுக்குள் உணர வேண்டும். நீங்கள் எவரையும் அவதூறு செய்யக்கூடாது அல்லது எந்த பாவ செயல்களையும் செய்யக்கூடாது. நீங்கள் எந்த தவறான செயல்களையும் செய்யக்கூடாது. தேவர்கள் முதல் இலக்கத்தை கொண்டவர்கள். அவர்கள் முயற்சி செய்ததன் மூலம் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். தேவர்கள் வன்முறையற்ற உயர்ந்த தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் என தேவர்களை பற்றி நினைவு கூறப்படுகிறது. எவரையும் கொல்வது வன்முறையாகும். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதால் குழந்தைகளாகிய நீங்கள் அகநோக்கில் இருப்பதுடன் நீங்கள் என்னவாக ஆகியிருக்கின்றீர்கள் என்பதனையும் சோதித்து பார்க்க வேண்டும். நான் பாபாவை நினைவு செய்கின்றேனா? நான் பாபாவை எந்த அளவு நேரத்திற்கு நினைவு செய்கின்றேன்? நினைவு யாத்திரை செய்வதை நீங்கள் என்றுமே மறந்து விடாமல் இருக்கும் அளவிற்கு உங்கள் இதயம் பாபாவுடன் இணைந்து இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் எனது குழந்தைகள், நீங்கள் எனது அனாதியான குழந்தைகள். அந்த காதலர்களும் அன்பிற்கினியவர்களும் பௌதீகமானவர்களையே நினைவு செய்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னால் இருப்பது போன்று காட்சியை காண்பார்கள். பின்னர் காட்சி மறைந்துவிடும். அவர்கள் அந்த சந்தோஷத்தில் உண்டு பருகி ஒருவரை ஒருவர் நினைவு செய்வார்கள். உங்களுடைய இந்த நினைவில் அந்த அளவு சக்தி உள்ளது. நீங்கள் தொடர்ந்தும் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நினைவு செய்வீர்கள். நீங்கள் விநாசத்தின் காட்சிகளை காண்பீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது விநாசத்தின் காட்சிகளை அடிக்கடி காண்பீர்கள். அப்பொழுது விநாசம் இடம்பெற உள்ளது என்பதை உங்களால் மற்றவர்களுக்கு கூறக்கூடியதாகவும் தந்தையை நினைவு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். பாபா அனைத்தையும் துறந்தார். இறுதியில் எதனையும் நினைவு செய்யக்கூடாது. இப்பொழுது நாங்கள் எங்கள் ராஜ்யத்திற்கு செல்கின்றோம். நீங்கள் நிச்சயமாக புண்ணிய உலகிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் யோக சக்தியின் மூலம் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் எரிக்க வேண்டும். இதற்கு அதிகளவு முயற்சி தேவை. இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்கள் என்பதால் நீங்கள் தந்தையை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். பாம்பினதும் ரீங்காரமிடும் வண்டினதும் உதாரணங்கள் இந்த நேரத்திற்கு உரியதாகும். ரீங்காரமிடும் வண்டு அற்புதங்களை நிகழ்த்தும். ஆனால் உங்கள் அற்புதங்கள் அதைவிட சிறந்ததாகும். பாபா எழுதுகின்றார், தொடர்ந்தும் ஞானத்தை ரீங்காரம் செய்யுங்கள். இறுதியில் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுவார்கள். வேறு எங்குதான் அவர்கள் செல்வார்கள்? அவர்கள் தொடர்ந்தும் உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுடன் சேர்க்கப்படுவார்கள். உங்கள் பெயர் புகழப்படும். தற்பொழுது உங்களில் சொற்ப எண்ணிக்கையானோரே இருக்கின்றார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, நீங்கள் ஞான கடலை நன்றாக கடைய வேண்டும். நீங்கள் கேட்ட அனைத்தையும் தொடர்ந்தும் ஜீரணித்துக் கொள்ளுங்கள். அகநோக்கிலிருந்து தந்தையை நீங்கள் என்றுமே மறக்காதிருக்கும் வகையில் உங்கள் இதயம் தந்தையை பற்றி கொண்டிருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். இரண்டு, கேள்வி கேட்பதில் நேரத்தை வீணாக்காது நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இறுதி நேரத்தில் வேறு எந்த நினைவும் அன்றி தந்தையின் நினைவு மாத்திரமே இருக்க வேண்டும். இப்பொழுதிலிருந்தே இதனை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் திட சங்கற்பம் என்ற சத்தியத்தினால் உங்களின் மனோபாவத்தை மாற்றுவதன் மூலம் ஓர் மகாத்மா ஆகுவீர்களாக. மகான் ஆகுவதற்கான பிரதானமான அடிப்படை தூய்மையே ஆகும். ஒரு சத்தியத்தின் வடிவத்தில் தூய்மையின் சத்தியத்தை கடைபிடிப்பது என்றால் ஒரு மகாத்மா ஆகுதல் என்று அர்த்தம். சத்தியத்தை கடைபிடிப்பது என்றால் பௌதீகமான முறையில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் உங்களின் மனதிலும் இந்த எண்ணத்தை உறுதியாக கொண்டிருப்பதாகும். நீங்கள் தூய்மை ஆகுவதற்கான சத்தியத்தை செய்யும் பொழுது நீங்கள் உங்களின் மனோபாவத்தை ஆத்மாக்கள் சகோதரர்களே என ஆக்கிக் கொண்டீர்கள். அதாவது உங்களுக்குள் சகோதரத்துவ மனோபாவம் ஏற்பட்டது. இந்த மனோபாவத்தை கொண்டுள்ள பிராமணர்கள் மகாத்மாக்கள் ஆகின்றார்கள். ஸ்லோகம். வீணானவற்றை முடிப்பதற்கு திட சங்கற்பம் என்ற பொத்தானால் உங்களின் உதடுகளை மூடிக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.